நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து மாவுல உயர் தொழில்நுட்பங்கள் பத்தி நமக்கு சொல்றதுக்காக இருக்காங்க. வணக்கம் சார்.
வணக்கம்.
இப்ப கனிகளின் அரசன் அப்படின்னு சொல்லி மாங்கனிய சொல்றோம், அது நம்மள மாதிரி ஒரு வெப்பமண்டல பிரதேசத்துக்கே உரித்தான ஒரு பயிர். மாவுல அதிகமான விளைச்சல் பெறணும்னா என்னென்ன உயர் தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கணும் சார்?
தொழில்நுட்பங்கள் சொல்லும்போது அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடிகள் வாங்குறதுலேருந்து நம்மளுடைய காட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து அதுலேருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனமாக பரிசீலனை பண்ணிட்டு வரணும். மா பயிர் சாகுபடி செய்யக்கூடிய நிலம் வந்து முதல்ல நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். மாங்கிறது ஒரு மரப்பயிர் வகையை சேர்ந்ததுனால அதனுடைய வேர் மண்டலம் வந்து ஒரு 6 அடி 7 அடி வரைக்கும் ரொம்ப ஆழமாக கீழே ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அதே மாதிரி அதனுடைய மரத்தினுடைய வயசும் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம சாதாரணமாக 30 வருஷத்துலேருந்து 50 வருஷம் வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற மரங்கள்லாம் நம்ம இருக்குதுன்னு சொல்கிறோம். இதே இது பார்த்திங்கன்னா 3000 வருஷம் 4000 வருஷம் பழமையான மரங்கள்லாம் கூட நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த மாதிரி பார்க்குறனால இப்போ வந்து மண் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய மண் கண்டம் சொல்லக்கூடிய அந்த மண்ணுடைய ஆழம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, வந்து ஒரு 6 அடி வரைக்கும் வந்து மண்கண்டம் வந்து எந்த விதமான பாறைகள் சுண்ணாம்பு சுக்கான்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு தன்மை கொண்ட மண் எதுவும் இல்லாமல் நல்ல வளமான ஒரு பூமியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த காட்டை வந்து சீர்திருத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரப்ன்னு சொல்லக்கூடிய வேண்டாத புற்கள் புதர்கள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம சுத்தமாக வந்து தோண்டி எடுத்துட்டு நிலத்தை வந்து சமப்படுத்திட்டு மண்ணினுடைய வாட்டம் வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு பெருமழை காலங்களில் வந்து தண்ணி தேங்காமல் மண்ணிலேருந்து தண்ணீர் வந்து வெளியே வடிஞ்சு போகிற அளவுக்கு வந்து சுத்தமாக சமப்படுத்தி நம்ம வந்து காட்டை தயார் பண்ணணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, கன்றுகள் நடும்போது நம்ம வந்து பல முறைகளை பின்பற்றலாம். பழைய காலங்களில் நம்ம வந்து பல்கலைக்கழகம் ஆரம்பித்த காலத்திலேருந்து ஒரு 30 அடிக்கு 30 அடி இடைவெளிங்கிற ஒரு இடைவெளி தான் நம்ம வந்து இது வரைக்கும் பரிந்துரை செஞ்சுட்டு வந்திருக்கோம். பட் இன்றைக்கி வந்து வேகமாக மாறி வரக்கூடிய கால சூழ்நிலையில் இப்போ நிலங்களுடைய மதிப்பு வந்து ரொம்ப உயர்ந்து போச்சு. அதே மாதிரி மக்களுடைய தொகை பெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பழங்களுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து ஒரு குறுகிய கால இடைவெளியில் குறைந்த அளவு பரப்பில் வந்து நிறைய மகசூல் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அந்த 10 மீட்டருக்கு 10 மீட்டர் சொல்லக்கூடிய 30 அடி 30 அடி இடைவெளிங்கிறது வந்து இன்றைக்கு தேதிக்கு வந்து நடைமுறைக்கு ஒவ்வொரு ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் இப்போ சில காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா, சில முன்னோடி விவசாயிகள்லாம் வந்து அவங்களாகவே வந்து சில பரிச்சாத்தமான ரீதியில் வந்து இப்போ 10 மீட்டருக்கு 5 மீட்டர் 5 மீட்டருக்கு 5 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி சில முறைகளை மாற்றி நடவு பண்ணி அதை பராமரிக்கிறாங்க. நம்ம பல்கலைக்கழகத்தில் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மூலமாக செயல்படுத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி திட்டத்தில் இரட்டை வரிசை நடவு முறை சொல்லக்கூடிய 5 மீட்டருக்கு 5 மீட்டர், அதாவது 2 வரிசைகளுக்கு நடுவில் ஒரு 10 மீட்டர் இடைவெளி, அப்புறம் குறுகிய இடைவெளியில் 2 வரிசை, அது இரட்டை வரிசைன்னு சொல்கிறோம், 5 மீட்டருக்கு 5 மீட்டர், திரும்ப வந்து 10 மீட்டர். இது வந்து ஒரு இயந்திரமயமாக்கப்பட்ட ஒரு சாகுபடி முறைக்கு இது ரொம்ப ஏற்ற ஒரு முறை. இந்த 10 மீட்டர் இடைவெளி ஏன் அதிகமாக கொடுக்குறோன்னா, அந்த 10 மீட்டர் இடைவெளி வழியாக வந்து பண்ணையில் தேவைப்படக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய எல்லா விதமான உபகரணங்கள், டிராக்டர்ஸ், டில்லர்ஸ், ஹார்வெஸ்டர்ஸ், மருந்தடிக்கிற உபகரணம், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த 10 மீட்டர் இடைவெளியில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி பழங்களை பறித்து கொண்டு போகிறக்கும் இந்த மாதிரி 10 மீட்டர் இடைவெளி பயன்படும். இது வந்து மேலை நாடுகள் இந்த மாதிரி ஒரு முறை ரொம்ப பிரபலமாக இருக்குது. பட் நம்ம நாடுகள் இன்னும் அந்த மாதிரியான ஒரு முறை வரல. ஸோ இந்த ஒரு வரிசை முறை வந்து நம்ம பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி முடிவுகள் இது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவுகள் வந்துச்சு. பட் இப்போ அது வந்து பொதுவாக நம்ம பூமியினுடைய அமைப்பு, நம்மளுடைய விவசாயிகளுடைய அமைப்பு வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் இப்படியே இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஒரு முறை வந்து நமக்கு நடைமுறையில் அவ்வளோ ஒரு உபயோகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியல. ஸோ அதனால் வந்து இப்போ நாமளுமே வந்து இப்போ என்ன சொல்லணும்னா, 10 மீட்டருக்கு 5 மீட்டர் இல்லாட்டி இன்னும் நல்லா பராமரிக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட விவசாயிகள் வந்து 5 மீட்டருக்கு 5 மீட்டர்ன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இடைவெளியில் நம்ம மரங்கள் நடும்போது பார்த்திங்கன்னா, 5 மீட்டருக்கு 5 மீட்டர்னு சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 400 மரங்கள் நம்ம வந்து நட முடியும். அதே பழைய இடைவெளிப்படி பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு வந்து 40 மரங்கள், 1 ஹெக்டேருக்கு 100 மரங்கள் தான் நட முடிஞ்சுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய மரங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தி உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான நடைமுறைகள் இன்றைக்கி வந்து வந்திருக்கு. ஸோ இந்த அடர் நடவு முறை பற்றி சொல்லும்போது சிலருக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்கும். ஏன்னா பழைய காலத்தில் மரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ஓங்கி வளர்ந்துருக்கும். அதனுடைய கிளைப்பரப்பு, அதனுடைய கிணப்பில் சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய தலைப்பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டர் வரைக்கும் ஓடியிருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது இந்த மரங்கள் வந்து 5 மீட்டருக்கு 5 மீட்டர் வச்சு எப்படி இதை வந்து பராமரிக்குது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இது வந்து ஒரு இன்டென்சிவ் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிர சாகுபடி முறை. ஸோ இந்த தீவிர சாகுபடி முறையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து நம்ம இவ்வளோதான் இடைவெளி, இவ்வளோதான் ஸ்பேஸ்ன்னு சொல்லிடுறோம். ஸோ 5 மீட்டர் இடைவெளிக்குள்ளே அந்த மரங்கள் வளர்ந்து ஒரு உற்பத்தியை கொடுக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவுல்ட்ரி ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிராய்லர் சிக்கன் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க பார்த்துருக்கலாம். சின்ன ஸ்பேஸுக்குள்ள தான் அந்த கோழிகளை உருவாக்குவாங்க. ஸோ அந்த கோழிகள் அதுக்குள்ளேயே இருந்து தான் வந்து முட்டை கோழியாக இருந்தாலும் சரி கறி கோழியாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளேயே இருந்து அது வந்து உற்பத்தியை கொடுக்குது. அதே மாதிரி இந்த மரங்களும் வந்து 5 மீட்டருக்கு 5 மீட்டருங்கிறது நம்ம அந்த மரங்களை வந்து அந்த 5 மீட்டருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம இந்த கவாத்துகள் முறைகள் மூலமாக அதை வந்து நம்ம பராமரிச்சுக்கணும். அதுவும் மீறி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மரங்கள் ரொம்ப தடிமனாகி கிளைகள்லாம் ரொம்ப தடிமனாகி இனி புதுசாக கிளைப்பரப்பு தோண்டினா தான் அதில் காய் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பருவம் வரும்போது நம்ம வந்து சில மரங்களை வந்து உள்ளாட்டி ஒரு வரிசையே வந்து நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வரும். அப்போ வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த முறையில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இதனுடைய இஷ்டத்துக்கு நம்ம மரங்களை வந்து வளர விட முடியாது. குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸ் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ்க்குள்ளே தான் அதை வந்து நம்ம வந்து அடக்கி வச்சுருக்கணும். அடுத்தபடியாக ரகங்கள்னு சொல்லப்போனால் இப்போ வந்து இந்தியாவில் வந்து விஞ்ஞான முறையான கட்டுரைகள் மற்றும் இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா பூரா இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலுமே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ரகங்கள் வந்து பரவி கிடக்கு. அதில் வந்து சிலது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது, சிலது வந்து பேர் தெரியாமல் உள்ளூர் ரகங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1000 ரகங்கள் நம்ம நாட்டில் வந்து இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்தால் கூட ஏசியன் கான்டினென்ட் சொல்லக்கூடிய ஆசிய கண்டத்தை சேர்ந்த இந்தியா பர்மா பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி ஒரு பகுதியில் தான் வந்து மா வந்து ஆரம்ப காலம் தொட்டு விளைஞ்சு வந்திருக்கு. இந்த பகுதி தான் அதனுடைய ஒரு தாயகம் சொல்லலாம். எப்பவுமே ஒரு தாயகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் வந்து ஒரு பயிரினுடைய நிறைய வகைகள் வந்து உருவாகி வரும் காலமாட்டத்தில். இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 ரகங்களுக்கு மேலே இருந்தால் கூட இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கமர்ஷியல் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிக ரீதியான சாகுபடிக்கு வந்து நம்ம எல்லா ரகங்களையும் நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து சிலது வந்து சில குறைபாடுகள் இருக்கும், சுவை குறையாக இருக்கும், நோய்கள் பூச்சிகள் தாக்குதலுக்கு அதிகமாக இலக்காகும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம விவசாயிகள் நிறைய ரகங்களை பரிசாத்தமாக பயிர் பண்ணி கடைசியில் இப்போ வந்து குறிப்பாக ஒரு 3-4 ரகங்களை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வணிக ரீதியான சாகுபடிக்கு பரிந்துரை செய்யும். அதில் ஒன்று வந்து முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த பங்கனப்பள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இதனுடைய வேறு பெயர்கள் வந்து பனேஷான்னு சொல்லி இந்தியில் ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஊர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ராஜபாளையம் ஏரியாவில் ராஜபாளையம் சப்பட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ரகத்தை தான் குறிக்குது. இந்த ரகம் வந்து ஒரு வீரிய விளைச்சல் கொண்ட ஒரு ரகம். இது வந்து ஆந்திராவில் வந்து நிறைய உற்பத்தி ஆகுது. சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட்டுங்கள்லாம் ஆந்திராவிலேருந்து இந்த பழங்கள் தான் அதிகமாக இருக்குது. இது வந்து சுவையில் வந்து ஒரு நடுத்தரமான சுவை கொண்ட ஒரு ரகம். ஆனால் விளைச்சல் அதிகம், அதே மாதிரி வருடம் தவறாமல் காய்க்கூடிய ஒரு சீரான ரகமாக இருக்குது. அதனால் இந்த ரகத்தை வந்து நம்ம பரிந்துரை செய்யலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த அல்ஃபோன்ஸான்னு சொல்லி இப்போ ஒரு 15-20 வருஷமாக வந்து ரொம்ப பிரபலமாக அறியப்படுற ஒரு ரகம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து தானாக இயற்கையாக உருவாகி வந்து அதனுடைய சுவை மற்றும் குணத்தினால் வந்து எல்லா பக்கமும் பரவலாக வந்து இப்போ அறியப்பட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து இதை நிறையா சிபாரிசு பண்ணுறோம். இப்போ இந்த ரகத்தினுடைய சிறப்புன்னு சொல்லப்போனால் அதனுடைய மனம் ஒரு பெரிய இது. அதே மாதிரி அதில் வந்து அந்த பழத்தினுடைய கன்னம் என்று சொல்லக்கூடிய சீக்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு கலர் வந்து ஒரு சதைப்பகுதி வந்து உருவாகும். நல்லா பழங்கள் பழுத்ததுக்கப்புறம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கலர் வந்து ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. அதனால் இந்த அல்ஃபோன்ஸாங்க ரகம் வந்து ஏற்றுமதியில் வந்து நிறையா விரும்பப்படுகிறது. இதில் வந்து ஒரு சில குறைபாடுகள் இந்த ஸ்பாஞ்சி டிஷ்னு சொல்லக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் இருந்தால் கூட இந்த ரகம் வந்து ஒரு நல்ல ரகமாக தான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது. அடுத்தபடியாக மூணாவதாக பார்த்திங்கன்னா இந்த இமாம் பசன் சொல்லி இப்போ சமீப காலமாக முன்னோடி விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும். இது வந்து ஒரு ரொம்ப சிறந்த ரகம். இது அதிகமாக லோக்கல் மார்க்கெட்டை சொல்லக்கூடிய ஏரியாவிலலாம் அதிகமாக தெரியாமல் இருக்குது. இதுக்கு வந்து இமா இதுன்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. இது ரொம்ப காலமாக நம்ம பழைய புத்தகங்கள்லாம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து ஒரு வணிக ரீதியான ஒரு விழிப்புணர்ச்சி இப்போ தான் இதுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தட்டையான ஒரு உருவமைப்பு கொண்ட ஒரு பழம் தான். பழத்தினுடைய எடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 கிராம் வரை இருக்கும். பழத்தை நம்ம அறுத்தோம்னா நல்லா பழுத்ததுக்கப்புறம் வெண்ணெயில் இப்படி கத்தியை உள்ளே விட்டோம்னா நைஸாக வலிக்கிட்டு போகிற மாதிரி இதுலேயும் வந்து பழங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து கத்தி வச்சா இருக்கலாம். அதே மாதிரி பழத்தினுடைய நிறம் வந்து மற்ற ரகங்களை காட்டிலும் ஒரு வெளிர் மஞ்சள் நிறமாக எலுமிச்சை பழ கலரில் இருக்கும். ஸோ இது ஒரு சிறந்த ரகமாக நமக்கு தெரியுது. இது இல்லாமல் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த பீட்டர்னு சொல்லக்கூடிய நடுச்சாலை பழம், மல்கோவாங்க சொல்லக்கூடிய பழங்கள், நீலம், பெங்களூரா இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல சிறந்த ரகங்கள் தான். குறிப்பாக அந்த நீலம் பெங்களூரெல்லாம் வந்து வருடம் தவறாமல் காய்க்கூடிய ரகமாகும்.
சரிங்க சார், இப்போ வந்து ரகங்கள் பற்றி நல்லா விரிவாக சொன்னீங்க. தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த அடர் நடவு அப்படிங்கிறது ஒரு புதுசாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது. அது இல்லாமல் மற்ற எதுலெல்லாம் வந்து தோட்டம் அமைக்கிறவங்க கவனம் செலுத்தணும் சார்?
மாமரங்கள் நடும்போது நிலங்களை தேர்வு செய்யும்போது முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா அதனுடைய சாயில் பிஹெச் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து கார அமில நிலைன்னு தமிழில் சொல்கிறாங்க. பிஹெச்ங்கிறது அது ஒரு அளவு, ஒரு குறியீடு. அது ஒரு 7ங்கிறது வந்து ஒரு மத்தியதரமான குறியீடு. அது வந்து எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை. ஸோ அந்த 7க்கு கீழே வர்றது வந்து நம்ம அமில நிலைன்னு சொல்கிறோம். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த மலைப்பகுதியில் இருக்கிற மண் எல்லாத்தில் இந்த மாதிரி அமிலநிலை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மலையிலேருந்து மலைப்பகுதிகளில் மழை பெய்யும்போது ஓடி வரக்கூடிய தண்ணீர் வந்து அந்த சாயில் இருக்கக்கூடிய அந்த பேசஸ் எல்லாம் லீச் பண்ணி எட்டு வந்ததுனால மண் வந்து அமிலநிலைக்கு திரும்புதுங்கிறாங்க. அதுக்காக வந்து நிறைய வந்து லைம் போடுவாங்க, கால்சியம் கார்பனேட் போடுவாங்க. அதே நேரத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பூமிகளில் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். பிஹெச் வந்து குறிப்பாக அந்த கடலோர பகுதிகளெல்லாம் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். கடல் நீர் உள்புகுந்து அந்த இருக்கக்கூடிய பூமியை வந்து உப்புத்தன்மை நிறைஞ்சதாக மாற்றுறதுனால இந்த மாதிரி உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 8-8 மேலே 9 வரும்போதெல்லாம் அதை வந்து சோடிக் சாயல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 8 மேலே போனாலே இது வந்து ஒரு அபாயகரமான நிலை. குறிப்பாக அந்த மா பயிருக்கு வந்து இந்த மாதிரி உப்புத்தன்மை இறைந்த பூமிகள், உப்புத்தன்மை கொண்ட நீர், அதாவது நம்ம இரிகேஷன் வாட்டர் சொல்லக்கூடிய அந்த நீர்ப்பாசனத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய நீர், இதெல்லாமே வந்து உப்புத்தன்மையாக இருந்துச்சுன்னா அது வந்து நிச்சயமாக நம்ம மாமரத்துக்கு ஏற்றதல்ல. இப்போ மற்ற விஷயங்கள்னு பார்க்க போனோம்னா, இப்போ வந்து குறிப்பாக வந்து இந்த மாமரங்கள் நடுறது வந்து இந்த ஒட்டுச்செடிகளுடைய ஒரு தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மா வந்து ஒரு 3 பகுதிகளில் பெரும்பான்மையாக விளையுது. ஒன்று வந்து சேலம் பகுதியை சேர்ந்து சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரிங்கிற சொல்லக்கூடிய பகுதிகள். அதேமாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தேனி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வரைக்கும் ஒரு பகுதி விளையுது. அதேமாதிரி வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வட ஆற்காடு மார்க்கு அந்த மாதிரி நிறைய பகுதியில் விளையுது. ஸோ இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உஷ்ணமண்டலமான பிரதேசம். இந்த பகுதியில் தான் அந்த மாவனுடைய விளைச்சலும் அதனுடைய குணங்கள் மனம் எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் குறிப்பாக அந்த மாவனுடைய நாற்றங்கால் தொழிற்சாலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி ஏரியாவில், குறிப்பாக அந்த சந்தூருங்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 நர்சரிகளுக்கு மேலே வந்து பாரம்பரியமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வருஷமாக வந்து அந்த நர்சரிகள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க வந்து ஒரு பெரிய குடிசை தொழில் மாதிரி ஒரு குடும்பமாகவே இருந்து அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம மாமரம் நடணும், மாந்தோப்பை உருவாக்கணும், மாஞ்சோலைகள் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அதனுடைய கன்றுகள் தேர்வை வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒரு தெரிந்த பிரபலமான நல்ல பெயர் பெற்ற பல்கலைக்கழக பண்ணைகள் இல்லாட்டி வந்து அரச பண்ணைகள், தனியார் நாற்றங்கால்களையும் பார்த்தீங்கன்னா நல்ல பிரபலமான நர்சரிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நர்சரிகளில் போய் நம்ம வந்து கன்றுகளை தேர்ந்தெடுத்து வாங்கலாம். சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேசிய தோட்டக்கலை வாரியம் NHB சொல்லக்கூடிய அவங்க வந்து இந்த அக்ரடிடேஷன் சொல்லிட்டு அவங்க மூலமாக சில தகுதி சான்றுகள் கொடுத்து சில நர்சரிகளை வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நர்சரிகளில் போய் நம்ம வந்து செடிகள் வாங்கும்போது நமக்கு வந்து அந்த தாய்மரத்தினுடைய குணங்கள் மாறாமல், அதனுடைய பெடிகிரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மரபு வழியான குணங்கள் மாறாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல ரகங்கள் வந்து நம்ம வந்து வாங்க முடியும்.
சரிங்க சார், இப்போ கன்று தேர்வுக்கு அப்புறம் இப்போ வந்து நடவு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பேசிங் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ ரெண்டு விதமாகவும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குழிகள் எடுக்கிறது, அதில் என்ன மாதிரி உரம் கொடுக்கணும், கன்றுகள் வந்து காய்க்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி பராமரிக்கணும்?
நம்ம முதலே சொன்ன மாதிரி நமக்கு மாமரங்கள் நடக்கூடிய காட்டை வந்து சீர்திருத்தி அதை சமம் செய்து அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் குழிகளை வந்து அடையாளப்படுத்தி மார்க் பண்ணணும். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடன முறைகள் 5 கஞ்சி 10 கஞ்சி அந்த மாதிரி எந்த முறைகள் வேணாலும் நமக்கு தோது எது இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம முடிவு செஞ்சதுக்கப்புறம் அந்த தோட்டத்தை வந்து நம்ம வந்து லே அவுட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செவ்வக வடிவத்தில் அந்த தோட்டத்தை வந்து நம்ம ஒரு செங்குத்தான 2 கோடுகள், அந்த ஃபீல்ட் பவுண்ட்ரி மாதிரி செங்குத்தான 2 கோடுகள் நம்ம வந்து உருவாக்கி அதை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து கரெக்டான இடைவெளி வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் கொடுக்கணும். ஸோ 5 கஞ்சின்னு சொன்னால் இந்த பக்கம் ஒரு 5 மீட்டர், அந்த பக்கம் ஒரு 5 மீட்டர் வச்சு நம்ம வந்து ஒரு குழியை குச்சி வச்சு மார்க் பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் மார்க் பண்ணதுக்கப்புறம் குழி எடுக்கிறது அடுத்த கட்டம். ஸோ அந்த குழி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாமரங்கள் நம்ம மேலே சொன்ன மாதிரி பல வர பயிராக இருக்கனால நம்ம வந்து ஒரு பெரிய அளவுக்கு குழி எடுக்கிறது எப்பவுமே நல்லது. குறிப்பாக அந்த மாதிரி இந்த கடினமான மண் பங்கு கொண்ட சில மண்களில் பெரிய குழிகள் வந்து மரங்களை வந்து ஆரம்பத்தில் நல்லா ஊனி செழித்து வர்றதுக்கு உதவி செய்யும். மார்க் பண்ணதுக்கப்புறம் 1 மீட்டருக்கு 1 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர் அல்லது 3 அடி கணக்கில் வந்து நம்ம வந்து குழிகள் எடுக்கணும். குழிகள் எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாளைக்கு வந்து அந்த குழியில் நல்லா வெயில காயப்போட்டோம்னா அந்த குழிக்குள்ளே 7 நாள் வரைக்கும் தங்கி இருந்த பூச்சிகள், பூஞ்சானங்கள், மற்ற நுண்ணுயிர் எல்லாமே வந்து வெயிலினுடைய தாக்கத்தினால எல்லாமே அழிஞ்சு போய் குழி வந்து இப்போ ஒரு ஸ்டெர்லைஸ் பண்ண மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஆர்கானிக் மணிஷன் சொல்லக்கூடிய நம்ம மாட்டுத்தோல் உரம் இல்லாட்டி இன்றைக்கி அதிகமாக அறியப்படுகிற அந்த வெர்மி கம்போஸ்ட் சொல்லக்கூடிய மண்புழு உரம் இல்லாட்டி தென்னை நார் மஞ்சி அந்த மாதிரி எந்த ஆர்கானிக் உரம் நமக்கு கிடைக்குதோ அதை வந்து குழியில் வச்சு நிரப்பி அப்புறம் கடைசியாக வந்து அந்த குழி எடுத்ததுக்கு முன்னாடி இருந்த மேல் மண்ணை அது மேலே போட்டு நிரப்பி குழியை வந்து நம்ம சமப்படுத்தி நடணும். குழிகளை மூடும்போது அந்த குழியினுடைய சரிமதி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குச்சியை வந்து அந்த குழியினுடைய ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய ஒரு குச்சியை வந்து நம்ம குழிக்கு மத்தியில் வச்சு அதுக்கப்புறம் அந்த கலவைகளை போட்டு மூடும்போது நம்ம செடிகள் நடுறதுக்கு அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி செய்யலைன்னா குழிகளை நிரப்பினதுக்கப்புறம் குழியினுடைய மத்தி எதுன்னு தெரியாமல் நம்ம செடிகளை சில நேரங்களில் வந்து குழியினுடைய ஓரத்தில் வச்சுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போ வந்து நம்ம குழி இவ்வளோ பெரிய குழி எடுத்ததுனுடைய அடிப்படையான நோக்கமே அடிபட்டு போகும். அதனால் வந்து இந்த குச்சிகளை வச்சு அடையாளப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம குழியை நிரப்பி அப்புறம் செடிகளை நடுறோம். இப்போ அடுத்தது செடிகளை நடுறது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வரும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி நர்சரிகள்லேருந்து வாங்கின உயர்தரமான செடிகளை வந்து கீழே பைகளை வந்து கிழிச்சு விட்டுட்டு அந்த பாலாபத்தன் சொல்லக்கூடிய அந்த வேர்மண்டலத்தை அப்படியே வந்து குழியில் நடுமதியில் வச்சு கீழே இறக்கணும். அந்த மாதிரி இறக்கும்போது கிராஃப்ட் ஜாயின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த ஒட்டுப்பகுதி வந்து குழி மட்டத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சு நடுறது எப்பவுமே நல்லது. ஏன்னா முந்தி காலத்தில் இதில் ஒரு சின்ன ஒரு வாகுவாதம் வந்தது, அதாவது சில பேர் வந்து அந்த கிராஃப்ட் ஜாயிண்ட் வந்து குலுக்கு கீழே தான் வைக்கணும்னு சொன்னாங்க, சில பேர் மேலே வைக்கணும்னு சொன்னாங்க. பட் இந்த கீழே வைக்கிறதுல என்ன ஆகும்னா, சில சமயம் செடிகள் வந்து உழவு ஓட்டும் போது வேறு ஏதாவது செயல்பாடுகளும் போது அந்த செடிகள் முடிஞ்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அது முடிஞ்சு போகும்போது அந்த கீழே இருக்கிற வேர் செடிகள் மாதிரி தளச்சி வரும். இது வந்து வேர் செடியோட கிளையா இல்லை தாய் செடியோட கிளையான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதுக்காக அவாய்ட் பண்ணுறக்காக நம்ம வந்து அந்த கிராஃப்ட் ஜாயிண்டை வந்து மேலே வச்சுட்டு அதனுடைய ரெண்டு பக்கமும் செடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய மூங்கில் தப்பையில் வச்சு செடியோடு சேர்த்து இழுத்து கட்டிட்டோம்னா காற்றுல வந்து செடிகள் வந்து முறியாமல் சேதாரமாக காப்பாற்றலாம்.
அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் பாசனம் பொறுத்த வரைக்கும் எப்படிங்க சார்? இது சாதாரணமாக வந்து மற்ற பயிர்களுக்கெல்லாம், ஒரு சில பயிர்களுக்கு பார்த்தோம்னாக்கா நம்ம குறைந்த கால இடைவெளியில் அடிக்கடி நீர் பாய்ச்சிற மாதிரி இருக்கும். மாங்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி தண்ணீர் பாசனம் சார்?
பொதுவாக மாங்கன்றுகள் வந்து நம்ம நடுறதுங்கிறது வந்து பருவம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக வந்து மரக்கன்றுகள் எந்த கன்றுகளாக இருந்தாலும் மழைக்காலங்கள் நடுறது வந்து ரொம்ப நல்லது. மழைக்காலங்கள் நடுறது என்ன ஒரு பெரிய நன்மைன்னா, மற்ற காலங்களில் வந்து செயற்கையாக வந்து இந்த மரத்துங்களுக்கு வந்து நீரோட்டம் கொடுத்தாலும் கூட கொடுக்கக்கூடிய நீரோட்டம் வந்து பூமியை தான் குளிரப்படுத்தும். வெளியில் இருக்கிற வாயுமண்டலம் பூரா வந்து உஷ்ணமாக தான் இருக்கும். அதாவது அட்மாஸ்பியர் ஹியூமிடிட்டி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து உஷ்ணமாக இருந்து வெறும் பூமி வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுனால வந்து உங்கள் செடியினுடைய வளர்ச்சியோ செடிகள் வந்து நிலைப்பெறும் தன்மையோ வந்து அவ்வளவு இருக்காது. அதே நேரத்தில் நல்ல மழைப்பெறும் பருவத்தில் நம்ம வந்து அந்த மாதிரி செடி நடும்போது அட்மாஸ்பியர் ஹியூமிடிட்டி சொல்லக்கூடிய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 70% 80% இருக்கும். அதே மாதிரி பூமி நல்லா குளிர்ந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா செடிகளை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வேர் ஒணிக்கும். மழைக்காலத்தில் சும்மா விதையை வீசி விட்டாலே முளைக்கிறதுக்கான ஒரு பெரிய காரணமே அதனால. ஸோ அந்த மாதிரி மழைக்காலத்திலையோ மழைக்காலத்துக்கு சற்று முன்னரோ வந்து நம்ம செடியெல்லாம் நடுறது பொதுவாக நல்லது. அப்புறம் நட்டதுக்கப்புறம் ஒரு வேளை மழை இல்லாமல் போனால் நம்ம வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது ஆரம்பத்தில் இந்த சின்ன செடிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலமாகவோ இல்லாட்டி ஹோஸ் பைப் மூலமாகவோ இல்லாட்டி பூவாளிகள் மூலமாக வந்து நமக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செடிகளுக்கு வந்து நீர் விடணும். அந்த நேரத்தில் வந்து செடிகளுக்கு இவ்வளோதான் நீர் விடணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு கிடையாது. பட் பொதுவாக என்ன ஒரு தோராயமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊற்றுற தண்ணி வந்து அந்த குழியில் வந்து நிற்காமல் கீழே பூமிக்குள்ளே இறங்கி போயிடணும். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு இது. அந்த மண்ணில் ஈரப்பசை இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
சரிங்க சார். நீர்ப்பாசனம் பண்ணும்போது சொட்டு நீர் பாசனம் மூலமாக கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படிங்கும்போது நம்ம கொடுக்க வேண்டிய அந்த உரங்கள்லாம் கூட நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாகவே கொடுத்துடலாமா? இல்லை சொட்டு நீர் பாசனம் இல்லைன்னாக்கா இது வளர்ற வரைக்கும் என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும் சார்?
ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு உரம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் நம்ம எந்த வித உரப்பிறந்தாலும் செய்யறதில்ல. பட் இப்போ வந்து சில ஆர்கானிக் சால்வன்ஸ் மாதிரி இந்த பூமிகாசின்னு சொல்லக்கூடிய சில இதெல்லாம் வந்து திரவ வடிவத்தில் கிடைக்குது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த டிஏபி இல்லாட்டி யூரியா மாதிரி சில உரங்களை வந்து மிக குறைச்சலாக லேசாக தண்ணீரில் நிறைச்சி கொடுக்கலாம். அது கூட நான் சொல்கிறது அவன் நட்ட உடனே அப்படி செய்ய முடியாது. செடிகள் நல்லா வேர் ஊனி புது தளிர்கள் மேலே வந்து தோன்றது ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் செய்யணும். பொதுவாக வந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து ரசாயன உரங்கள் கொடுக்கறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது வரைக்கும் நம்ம வந்து இந்த பயோஃபர்டிலைசர்ஸ் சொல்லக்கூடிய உயிர் உரங்கள், மற்றபடி பூஞ்சான கொல்லிகளை சொல்லக்கூடிய ஆன்டாகனிஸ்டிக் ஆர்கானிசம்ஸ் பயோகன்ட்ரலைசர்ஸ் அந்த மாதிரி உரங்களை வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாஞ்செடிக்கும் வந்து எவ்வளோ கொடுக்கணுங்கிறது வந்து ஏற்கனவே பல்கலைக்கழகம் பரிந்துருக்காங்க. அதை வந்து நம்ம இப்போ நேரில் பேசும்போது கேட்க முடியாதவர்கள் நம்மளுடைய யூனிவர்சிட்டியுடைய இணையதளத்தில் போய் கூட அதை பார்க்கலாம். அக்ரி போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாஞ்செடிக்கு எவ்வளோ உரம் கொடுக்கணுங்கிறது கொடுத்துருக்கோம். சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஞ்செடிக்கு வந்து 200 கிராம் 300 கிராம் 300 கிராம் தலை மணி சாம்பிள் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் முதல் வர முடிவில். அதே இது 2வது வருடத்தில் 400 400 600 இப்படியே 200 200 300 கிராமாக கூட்டிகிட்டு போய் 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மரத்துக்கு வந்து 1 கிலோ 1 கிலோ 1.5 கிலோ தலை மணி சாம்பிள் சேர்த்து கொடுக்கணுங்கிறத நம்மளுடைய ஒரு பரிந்துரை. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய பரிந்துரையாக இருக்குது. இப்போ ஒரே தடவையில் இதை கொடுக்காம நமக்கு நீர்ப்பாசன வசதி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிரித்து பிரித்து கூட கொடுக்கலாம். 2 தடவையாக பிரித்து கொடுக்கலாம், 3 தடவை பிரித்து கொடுக்கலாம். நமக்கு எப்படி தோதோ அப்படி கொடுக்கலாம். அதே மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் வந்து சரியான முறையில் வந்து 2 தடவை 3 தடவையாக வந்து மரத்துக்கு வந்து தண்ணி கொடுத்தோம்னா உரங்கள் நல்லா கரைஞ்சி பூமிக்குள்ளே போய் வேர் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீர்ப்பாசன வசதி இல்லாதவங்க மழை பெய்யக்கூடிய பருவத்தில் வந்து இது மாதிரி பிரித்து போடலாம்.
சரிங்க சார். இப்போ சாதாரணமாக உரம் போடும்போது இப்போ அளவுகள்லாம் சொன்னீங்க, இதெல்லாம நீர்வழி உரமிடல் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி கொடுக்கணும் சார்?
இப்போ இந்த நீர்வழி உரமிடலுங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு 10-15 வருஷமாக நமக்கு வந்து ஒரு அறிமுகமான ஒரு மெத்தட் தான். ஸோ இது வந்து புதுசாக கேட்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சால் கூட இதில் வந்து அடிப்படையான விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம வந்து உரங்களை வந்து முதல்ல மண்ணில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தோம், சுற்றி பாத்தி போட்டு தண்ணி கட்டிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்போ வந்து 1 கிலோ ஒரு செடிக்கு போட்டோம்னா அந்த 1 கிலோ உரம் வந்து செடிக்கு பூரா போய் சேருதாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த விழலுக்கு இறைத்த நீரில் சொல்கிற மாதிரி போடக்கூடிய உரங்களில் பாதி வந்து சேதாரமாக போயிடும். அப்புறம் நிறைய உரங்கள் கரையாமல் மேல் மண்ணிலே தேங்கி நிற்கிறது உண்டு, அதெல்லாம் நம்ம முதலே பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இந்த ஒரு புதிய தத்துவம் என்னென்னா, எளிதில் கரையக்கூடிய உரங்கள் வாட்டர் சாலியபிள் ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி எளிதில் கரையக்கூடிய உரங்களை நம்ம சொட்டு நீர் பாசன குழாய் மூலமாக அதுக்குன்னே தனியாக ஒரு டேங்க்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டெய்னர் வந்து வச்சு ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்ட அளவுப்படி நம்ம தோட்டத்தில் எவ்வளோ மரங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு தேவையான உரங்களை கணக்கிட்டு அதை அந்த டேங்கில் தேவையான அளவு தண்ணீர் கொடுத்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து இந்த சொட்டு நீர் குழாய்கள் மூலமாக நம்ம கொடுக்கும்போது அது வந்து நேரடியாக அந்த செடிகளுக்கு அதனுடைய வேர் மண்டலத்துக்கு போய் சேருது. நீரிழக்கரை உரங்கள் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தால் கூட அதனுடைய கிரகிக்கும் தன்மை வந்து செடிகளுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அதிகமான விலை உள்ள ஒரு உரத்தை வந்து ரொம்ப குறைச்ச அளவில் கொடுத்து செடிகளினுடைய உற்பத்தி திறன் அதிகப்படுத்தலாம். இன்னொரு மிகப்பெரிய நன்மை என்னென்னா, இந்த வாட்டர் சல்வி ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் மூலம் கொடுக்கறதுனால முதல்ல சொன்ன மாதிரி மழை வந்தால் தான் உரம் போடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறிப்போகுது. முதல்ல வந்து ரெண்டு தடவை மூணு தடவை பிரித்து போட்ட பருவங்கள்லாம் போய் இப்போ வந்து வாரம் வாரம் கூட வந்து உரங்களை கொடுக்கலாம். ஒரே வேலை சாப்பிட்றதுங்கிறத விட மூணு தடவை சாப்பிட்றது நமக்கு எளிதாக இருக்குது, சீக்கிரம் வந்து டைஜஸ்ட் ஆகுது. செடிகளுக்கும் வந்து இந்த மாதிரி வாரம் வாரம் உரங்களை கொடுக்கும்போது அது செடிகளுக்கு மிகவும் எளிதாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த வாட்டர் சால்விங் ஃபெர்டிலைசர்ஸ் ஃபெர்டிகேஷன் மூலமாக கொடுக்கும்போது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, முந்தி வந்து நம்ம செடிகளுக்கு உரம் போடும்போது மழை வந்தால் உரம் போடுறங்க ஒரு பக்கத்தில் இருக்கும்போது அந்த நேரத்தில் செடிகளுக்கு பெரிய அளவில் உரங்கள் தேவை இல்லாமல் கூட இருந்திருக்கும். ஆனால் நமக்கு வந்து மழை வருது தண்ணி இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து உரங்களை போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து செடிகளுடைய தேவை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனுடைய வளர்ச்சி பருவம், முதிர்ச்சி பருவம், அதனுடைய பூக்கும் பருவம், காய்பிடிக்கும் பருவம், காய் முதிரும் பருவம், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் அதிகமாக தேவைப்படும். ஸோ இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே இந்த சில பரிசோதனைகளுமா நம்ம அறிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உரங்களை வந்து பிரித்து பிரித்து கொடுக்கும்போது குறைந்த அளவு உரத்தை வச்சு அதிகபட்சமான உற்பத்தியை எடுக்க முடியும். இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெட்யூலிங்னா இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 12 மாதம் இருக்கணும். சார், இப்போ வாழைன்னு ஒரு பயிர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாழையில் வந்து 10 மாதம் 12 மாதம் ஒரு பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலையும் எவ்வளோ கொடுக்கணும், 3 மாதத்தில் எவ்வளோ கொடுக்கணும், 4 மாதத்தில் எவ்வளோ கொடுக்கணும், 5 மாதத்தில் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே அதனுடைய தேவையை அறிந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒரு கேலண்டர் போட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் வார வாரம் அதுக்குள்ள எவ்வளோ கொடுக்கணுங்கிறது நம்ம பிரித்து பிரித்து கொடுக்கும்போது வந்து ரொம்ப ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி நம்ம வந்து நிர்வகிக்க முடியும்.
சரிங்க சார், பொதுவாக பழமரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த கவாத்து அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் இல்லைங்களா? இப்போ மாமரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி கவாத்து செய்யணும், எப்போ செய்யணும், அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்கள் சார்.
கவாத்துங்கிறது வந்து சில பேருக்கு இது வார்த்தையே ஒரு புதுசாக இருக்கலாம். இது வந்து இங்கிலீஷில் வந்து ப்ரூனிங்னு சொல்கிறோம். அதில் இன்னொரு விஷயம் வந்து ட்ரைனிங் சொல்லுவாங்க. ட்ரைனிங் அண்ட் ப்ரூனிங் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டக்கலை விஞ்ஞானத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவம். அதை ட்ரைனிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து செடிகளை நட்டதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு வந்து அதை வந்து சரியான முறையில் வந்து நேர்த்தி செய்து அதை வந்து நம்ம கொண்டு வரணும். இப்போ ஒரு சின்ன குழந்தையை எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பழக்கிறோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு குழந்தையை வந்து பாத்ரூம் போகணும், பல் வளர்க்கணும், அதுக்கப்புறம் குளிக்கணும், சாப்பிடணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், இப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி 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 அதை வந்து உருவாக்கி கொண்டு வரோம். அதே மாதிரி இந்த செடிகளுக்கும் நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் வந்து வேண்டாத திசைகளை செல்லக்கூடிய கிளைகளை வெட்டி விட்டு அதனோட சரியான வளர்ச்சியை வந்து மேலே கொண்டு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு காய்க்கிற மரமாக பிற்காலத்தில் உருவாகிறதுக்கான ஒரு செயல்பாடு தான் இந்த மாதிரி ட்ரைனிங் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மரங்கள் காய்ப்புக்கு வந்ததுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக காய்ப்பதற்கும் சிறப்பாக காய்ப்பதற்கும் சில செயல்பாடுகளை செய்கிறோம். அதை வந்து ப்ரூனிங்னு சொல்கிறோம். மாமரங்களை ப்ரூனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. முதல்ல சொல்லும்போது சில பேருக்குலாம் அது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரூனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஆர்னமெண்டல் பிளான்ஸ் சொல்லக்கூடிய சில வகைகளை தான் அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம கார்டன்லாம் பார்க்கலாம். செடிகளை வந்து ஒரு குறிப்பிட்ட உருவமைப்புக்காக வெட்டி வெட்டி விடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பழமரங்களை ப்ரூனிங் அப்படிங்கிறது முதல்ல சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு புதுமையாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு முறையை வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் முத முதல்ல 1970களில் முதல்ல வந்து முயற்சி பண்ணாங்க. டாக்டர் மாதவராவ் மற்றும் செல்வராஜன் இந்த மாதிரி சில விஞ்ஞானிகள், டாக்டர் சண்முகவேலு போன்றவர்கள் சேர்ந்து இதை வந்து முயற்சி பண்ணி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பழத்தோட்டத்தில் இதை செஞ்சுருக்காங்க. மல்கோவா ரகத்தில் இதை முதல்ல செஞ்சுருக்காங்க. ரொம்ப பழைய ஒரு மல்கோவா ரக மரம், சரியாத காய்க்கா ரக மரத்தை எடுத்துக்கொண்டு அதனை வந்து கவாத்து செய்து அதில் வந்து 2 வருடம் கழித்து நல்ல மகசூல் எடுத்து காமித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இதில் வந்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒவ்வொரு வருஷமும் மாமரங்கள் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து பூக்க ஆரம்பிக்கும், பிப்ரவரியிலேருந்து ஏப்ரலில் காய்க்க ஆரம்பிக்கும், மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் காய்ப்பு பருவம் போயிட்டுருக்கும். ஸோ இல்லை சில ரகங்கள் முன்னாடி காய்க்கும், சிலது நடுவில் காய்க்கும், சிலது பின்னாடி காய்க்கும். ஸோ அது எந்த ரகமாக இருந்தாலும் அதனுடைய காய்ப்பை பொறுத்து காய்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து ஒரு இடைவெளி இருக்கும் அடுத்த பூக்கும் பருவத்துக்கு வர்றதுக்கு. பொதுவாக அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட்டில் எல்லாமே அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இது வந்து ஒரு லல் பீரியட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எந்த விதமான செயல்பாடு இல்லாமல் மரங்கள் வந்து உறக்க நிலையில் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம வந்து அந்த மரங்களை அணுகி அதை வந்து அடுத்த வருஷத்தினுடைய காய்ப்புக்கு தயார்படுத்துறதுக்கு நம்ம சில செயல்களை செய்கிறோம். அதைத்தான் நம்ம கவாத்துன்னு சொல்கிறோம். கவாத்துங்கிறது அடிப்படையில் என்னென்னா, இப்போ மரங்கள் நல்லா ஓரளவுக்கு வயசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரங்களுடைய கிளைகள் வந்து நல்லா விரிந்து அதனுடைய இலைப்பரப்பு பூரா மேல் மரங்களை மூடி கீழே வந்து வெயிலே உழுகாமல் மரத்துக்கடியில் போய் நம்ம நின்னோம்னா பொதுவாக மரத்துக்கடியில் நிற்கிறதே வெயில் உழுகாமல் இருக்கிறது தான். பட் இந்த மரங்களுடைய ஒரு உற்பத்தி திறன் அப்படி பார்க்கும்போது மரங்களுக்குள்ளே நல்லா வெயில் விழுந்தால் தான் வந்து மரங்கள் வந்து நல்லா பூக்கும், நல்லா காய்க்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு மூடிய மரங்களை வந்து சில அளவுக்கு திறந்து விடுறது தான் வந்து கவாத்து. ஸோ அந்த மாதிரி திறந்து விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி நல்லா உள்ளே விழுந்து அந்த டார்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உறக்க நிலையக்கூடிய அந்த பட்டுகளை வந்து தூண்டி விட்டு அதை வந்து நல்லா பூக்க வைத்து அதனுடைய காய்க்க வைக்கிது. ஸோ இது வந்து வழக்கமாக நம்ம எப்போ சொல்கிறோம்னா அந்த காய்ப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர் காலங்களில் இதை வந்து கவாத்து செய்யணும்னு சொல்கிறோம். ஸோ அந்த கவாத்து செய்தலையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு விதமான முறைகள் இருக்குது. பொதுவாக வந்து ரொம்ப பழைய மரங்கள் கவாத்து பண்ணுறது ஒரு முறை. ரொம்ப பழைய மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆன மரங்களில் கிளைகள்லாம் வந்து ரொம்ப தாறுமாறாக ஒன்றுக்குள்ள ஒன்று ஓடி போயிருக்கும், வேண்டாம் திசைகள் இருக்கும், சில அடிபட்டு போய் முனையில் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கும், சில நோய்கள் தாக்கியிருக்கும், அந்த மாதிரி இருக்கிற கிளைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம சமன்பட அறுத்து விடணும். ஒரு ரம்பத்தை கொண்டு அறுத்து விட்டு அந்த இடத்துல சில மருந்துகளை ப்ளூ காப்பர் மாதிரி மருந்துகளை தேய்ச்சி விட்டு அது மேலும் அதுக்கு நோய் தொற்று வராமல் காப்பாற்றணும். ஸோ அந்த மாதிரி அந்த கிளைகளை வந்து சீரமைக்கணும், திரும்ப சீரமைச்சு எப்படி ஒரு உருவமைப்பு எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மரங்களை கொண்டு வருது ஒரு விதமான கவாத்து முறை. இது வந்து நம்ம வருஷ வருஷம் செய்ய வேண்டிய தேவையில்லை, அந்த மாதிரி தேவையும் வராது. பழைய மரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கவாத்து செய்யலாம். மற்றபடி இப்போது தொடர்ச்சியாக இப்போ புதுசாக நட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆன மரங்களில் கவாத்து செய்கிறது வேற ஒரு முறை. ஸோ அதில் என்ன சொல்கிறோம்னா அதில் வந்து இந்த மேலே நெருக்கமாக மூடி இருக்கிற மேல்பரப்பை மூடி இருக்கிற கிளைகளை வந்து அந்த சூட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கிளைகளை வந்து நம்ம வந்து ஒரு 500 சூட்ஸ் இருக்குன்னா அதை வந்து குறைச்சி ஒரு 250 சூட்டாக வந்து குறைக்கிறது தான் வந்து இந்த ஷூட் தின்னிங் சொல்லக்கூடிய ஒரு முறை. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது என்னாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த இடைவெளி இல்லாமல் காய்க்கும். ஏன்னா மாமரத்தில் வந்து இந்த சீரற்ற காய்ப்பிடிப்புன்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேட் பேரிங்கிற ஒரு டெண்டன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நல்லா காய்க்கும், அப்புறம் ஒரு பெரிய கேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஷூட் தின்னிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து மரங்கள் வந்து சீராக காய்க்கும், நல்லா வெளிச்சம் உள்ள உழுகுறதுனால பார்த்திங்கன்னா பழங்களும் நல்ல ஒரு நிறமாகவும் நல்ல ஒரு மனமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும்.
சரிங்க சார், இப்போ சில குறிப்பிட்ட பயிர்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க இந்த பூக்கள் அதிகமா உதிர்றது, பிஞ்சுகள் அதிகமா உதிர்றது, இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் இருக்கு. மாவுலையும் அந்த மாதிரி நிறைய பிஞ்சுகள் உதிர்தல் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். இப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன வழி இருக்குங்க சார்?
பொதுவாக பார்த்தீங்கன்னா மாமரங்களில் வந்து இந்த பூக்கள் வந்து இரண்டு வகையான பூக்கள் தோன்றும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பூக்கள், தனியாகவே ஆண் பூக்கள் மட்டும் இருக்கும். சிலது வந்து பெண் பூக்கள் இருக்கும், பெண் பூக்களும் ஆண் பூக்கள் சேர்ந்த ஒரு பூவாக இருக்கும். ஸோ இந்த ஆண் பூக்கள் மட்டுமே இருக்கிற பூக்கள் வந்து காய் பிடிக்காது, அதுதான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும், மெஜாரிட்டி அதான் இருக்கும். இந்த ஆண் பூக்களுடைய பங்கு என்னென்னா அது வந்து இந்த பெண் பூக்களுக்கு தேவையான அந்த மகரந்ததை கொடுத்துட்டு அது கீழே விழுந்துடும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமரங்களில் பூக்கிற பருவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கீழே பூக்கள் கொட்டி கிடக்கும், அதனால் வந்து நம்ம அதை வந்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா பொதுவாக என்ன வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மாமரத்தில் வந்து காய்ப்பிடிக்கும் தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அதாவது கிட்டத்தட்ட 0.01% 0.1%ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 1001, 0.01% 10001, இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் வந்து பூ பிடிக்கும். ஒரு கொத்தில் வந்து ஒரு காய் ரெண்டு காய் பிடிச்சாலே நல்ல காப்பு தான். அதனால் வந்து அதுவும் இல்லாமல் சில சமயங்களில் போகும்போது தான் மரத்தினுடைய மகசூல் ரொம்ப பாதிக்கும். ஸோ இதுக்கு வந்து சில முறைகளை நம்ம அனுசரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் பிடிக்க ஆரம்பித்து ஓரளவுக்கு நல்லா பூ பிடிச்சதுக்கப்புறம் வந்து நீரை வந்து கரெக்டான முறையில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சீரான இடைவெளியில் வந்து தண்ணி கட்டுறதை தொடர்ந்து செய்யணும். தண்ணி கட்டாமல் விட்டோம்னாலும் அதனுடைய நீர் தேவை நிறைவேற்றப்படாதனால வந்து மரங்கள் வந்து பூக்களை உதுத்து விட்டுரும். ஸோ மரங்கள் ஏன் பூக்களை உதுத்து விடுனா அதனுடைய சக்திக்கு மீறி காய் பிடிக்கும் போது அது வந்து கஷ்டப்படும் அப்படிங்கிறக்காக, அதுக்கு என்ன சக்தியோ அந்தளவுக்கு தான் அது வந்து காய்களை நிறுத்திக்கொள்ளும். ஸோ அதனால் வந்து நீர் கொடுக்கறது கரெக்டாக கொடுத்துட்டுருக்கணும். அடுத்தபடியாக சில வளர்ச்சி ஊக்கிகளை வந்து நம்ம தெளிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கூட இந்த ஒரு பரிந்துரை நம்ம சொல்லியிருக்கோம், இப்போவும் அது நடைமுறைப்படுத்தலாம். அது என்னென்னா இப்போ சரியாக பூக்காத, அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் பூக்காத மரங்களுக்கு வந்து 0.5% யூரியா வந்து நம்ம மரத்து மேலே தெளிக்கலாம். ஸோ இந்த யூரியா தெளிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும், அதனுடைய கான்சன்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அதனோடய அடர்த்தியை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 0.5% தான் யூரியா வந்து கரைச்சி ஊற்றணும், 5 கிராம் யூரியா மருந்து 1 லிட்ருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு மருந்து வந்து நல்லா காய் பிடிச்சிருக்கிற பருவத்தில் இருக்கிற மரங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் கொட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ அப்போ வந்து பிளானோஃபெக்ஷன் சொல்லி ஒரு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து அடிப்படையில் வந்து என்ஏஏன்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி ஊக்கியை கொண்ட ஒரு மருந்து தான். ஸோ அந்த மருந்தை வந்து 20 ppm அப்படிங்கிற ஒரு கணக்கில் வச்சு அந்த 20 ppm எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா 1 ml 1 ml மருந்தை வந்து 4.5 liter தண்ணியில் கலக்கும் போது உங்களுக்கு வந்து 20 ppm கிடைக்கும். ஸோ அந்த மருந்தை வந்து பிஞ்சுகள் பட்டாணி அளவில் இருக்கும் போது ஒரு தடவையும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை, இந்த மாதிரி 2 தடவை தெளிக்கும் போது பூ பிஞ்சுகள் உதிர்வது குறைந்து காய்ப்பிடிப்பு அதிகரிக்கும். அப்புறம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்தார்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து வந்து பிரபலமாக மாவு சாலைக்கு தெரிஞ்சிருக்கும், குறிப்பாக கிருஷ்ணகிரி தர்மபுரியிலாம் அதை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்காங்க. இந்த கல்தாருங்கிறது அடிப்படையில் இது வந்து பேக்லோபிட்ரசால்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இந்த பேக்லோபிட்ரசால் அப்படிங்கிற மருந்து என்னென்னா இது அடிப்படையில் வந்து ஒரு வளர்ச்சியை தடுக்கக்கூடிய, வளர்ச்சியை எதிர்த்து எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு மருந்து. அது ஏன் வளர்ச்சியை தடுக்கணும், வளர்ச்சி நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வளர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி பூக்கும் தாவரங்கள் காய்பிடிக்கும் தாவரங்களில் 2 விதமான செயல்பாடுகள் இருக்கும். இப்போ நம்ம கிரேப்ஸ்லேயும் அதை தான் சொல்கிறோம். ஒன்று வந்து வளர்ச்சி அதிகமாக போகும்போது பூ பிடிக்கிறது காய்பிடிக்கிறது குறைஞ்சி போகும். அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக பூ பிடிக்கும் போது வளர்ச்சி குறைஞ்ச போய் பின்னாடி வரக்கூடிய வருடங்களில் அதனுடைய தாவரங்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்படும். இது ரெண்டுமே வந்து சம அளவில் போகணும் அப்படிங்கிறத ஒரு சிறப்பான ஒரு பராமரிப்பு முறை. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பேக்லோபிரசங்கிற ஒரு மருந்து, இது வந்து அதிகபட்சமான வளர்ச்சியை குறைத்து மரங்களை வந்து பூக்கிறதுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கும். ஆன்டி ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஜிப்ரலின்கிற மருந்து வந்து வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மருந்து. ஸோ இந்த பேக்லோபிரசங்கிற மருந்து வந்து ஆன்டி ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. கவனமாக நம்ம வந்து கையாள வேண்டியிருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ஆரம்பத்தில், அதாவது பொன் மூட்டையிடம் பார்த்தா வந்து ஒரே நாளில் கொன்று எடுத்த மாதிரி நிறைய பேர் ஆரம்பத்தில் நிறைய ஊற்றி மரத்தை நிறைய காய்க்க வைக்கணுங்கிறக்காக செஞ்சு மரங்கள்லாம் வெடிச்சு போன கதைகள்லாம் இருக்குது. அதனால் வந்து முக்கியமாக நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து இரிகேட்டட் கண்டிஷன் சொல்லக்கூடிய இரவை பாசனம் செய்யக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் இதை வந்து உபயோகப்படுத்தணும். மானாவாரி விவசாயிகளை இதை உபயோகப்படுத்த முடியாது. அதே மாதிரி இந்த கல்தார் போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு தேவையான உரம் நீர் ரெண்டுமே வந்து சரியான அளவில் கொடுக்கணும். ஏன்னா மரத்தினுடைய தேவை அதிகமாகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த நீரும் உரையும் கொடுக்கலன்னா மரங்கள் வந்து அதனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து இந்த மருந்து தெளிக்கும் முறை என்னென்னா, பொதுவாக மற்ற மருந்துகள்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா மரத்து மேலே வந்து ஃபோலியார் ஸ்ப்ரேன்னு சொல்லி தெளிக்கிறோம். இதில் வந்து அந்த மாதிரி முறை கிடையாது. இது வந்து நம்ம வந்து மரத்துக்கு அடியில் அதனுடைய சல்லி வேரை தேடி எடுத்து, சல்லி வேருங்கிறது இந்த வெளிவட்ட விளிம்பு, அதாவது ட்ரிப் லைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது மரங்கள் வந்து மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிவட்ட விளிம்பில் வந்து தண்ணி சொட்டி 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 மண்ணில் வந்து அப்படியே லேசாக ஒரு குழி விழுந்திருக்கும். அந்த மாதிரி வெளிவட்ட விளிம்பில் தான் இதுக்கு வந்து ஒரு குழி எடுத்து, அங்கங்கே ஒரு அரை அடி தூரத்தில் ஒரு குழிகள் எடுத்து கடப்பாறை கொண்டு அந்த குழிகளில் இந்த மருந்தை வந்து நம்ம ஊற்றும் போது இது வந்து நேராக நல்லா வேருக்கு போய் சேர்ந்து அதன் மூலமாக மரங்களுக்கு போய் சேரும். இதுதான் இது வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டிய முறை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து வேணும்னா, இந்த கல்தார் மருந்தை நம்ம வருஷ வருஷம் போட வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்கும் மரங்களுக்கு. அதனால் வந்து நம்ம பொதுவாக என்ன சொல்லணும்னா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா கொடுத்தா போதும். அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து சரியான உரம் நீர் கரெக்டாக கொடுக்கணும். அடுத்தபடியாக இந்த கல்தார் மருந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுலேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. நிறைய லிட்ரேச்சர்ஸில் வந்து 3 ml சொல்லியிருக்காங்க, 5 ml சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய பல்கலைக்கழகங்கள் நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கிறனால வந்து வேறு வேறு விதமான சிபாரிசுகள் வந்துட்டு தான் இருக்குது. பொதுவாக என்ன சொல்கிறோம்னா, மரத்தினுடைய வயதை பொறுத்து நம்ம வந்து 5 ml முதல் 10 ml வரைக்கும் கொடுக்கலாம். இன்னும் சில பேர் வந்து மரத்தினுடைய அந்த கிணப்பு ஏரியான்னு சொல்லுவாங்க, 1 சதுர மீட்டர் ஏரியாவுக்கு இவ்வளோ மருந்து அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு கணக்கு தான். பொதுவாக ஒரு 5 ml வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். அந்த 5 ml மருந்தை வந்து 200 லிட்டர் தண்ணியில் கரைச்சி, அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மரத்தினுடைய வெளிவட்ட விளிம்பில் கடப்பாறை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட துளிகளில் அதை வந்து ஊற்றிட்டு திரும்ப அந்த குழிகளை வந்து மண் வச்சு மூடிடணும். அப்புறம் வந்து மெதுவாக மருந்து கீழே இறங்கி அதனுடைய வேரை தொட்டு வேர்கள் மூலமாக மரங்களுக்கு போய் சேர்ந்து அப்புறம் மரங்கள் நல்லா காய்க்கும்.
சரிங்க சார், இதெல்லாம் வந்து மகசூலை அதிகரிக்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள். இப்போ பொதுவாக மாமரங்கள் வந்து நட்டதுலேருந்து இந்த ஒட்டுக்கன்றுகள் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள்லாம் எவ்வளோ வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும், நம்ம எப்போ அறுவடை செய்யலாம், அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்கள்.
காய்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஒட்டு செடிகள் வந்து கொஞ்சம் விரைவில் பலனுக்கு வரும். விதை நாட்டுக்கு மூலம் போடக்கூடிய மரங்கள் வந்து 8 வருஷம் 10 வருஷம் ஆகிப்போம். அதனால தான் நம்ம வந்து ஒட்டு செடிகளுக்கு வந்தோம். ஒட்டு செடிகள் வந்து இப்போது சிலது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துலேருந்தே காய்க்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கொய்யா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே காய்க்கும். அந்த மாதிரி அதனுடைய வேகம் வந்து ஒவ்வொரு பயிருக்கு பயிர் மாடுபடுது. பொதுவாக 3 வருஷத்துலேருந்து காய்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கு காய்ப்பு எடுக்கிறது வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் ஆயிரும். ஓரளவுக்கு மரத்துக்கு 50 பழம் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கட்டாயம் வரும்போது மரத்துக்கு வந்து 5 வருஷம் ஆகி போகும். இன்னொரு தத்துவம் என்னென்னா, நம்ம ரொம்ப ஆரம்பத்தில் மரத்தை காய்க்க விட்டோம்னா அதனுடைய வளர்ச்சி பாதிக்கும். அதனால் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வந்து மரங்களை வந்து காய்ப்பு இல்லாமல் அப்படியே வளர விடுறது தான் வந்து பொதுவாக ஒரு நல்ல ஒரு பராமரிப்பு முறை.
சரிங்க சார், இப்போ இந்த அறுவடை வந்து பின்னாடி நம்ம கீப்பிங் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அறுவடை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாள் அது நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம எப்படி எந்த தருணத்தில் அறுவடை செய்யணும், எப்படி செய்யணும், அதுக்கப்புறம் அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கணும் சார்?
இந்த அறுவடை மற்றும் பின் அறுவடை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை வந்து ரொம்ப நம்ம கவனமாக வந்து கையாளணும். ஏன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து மரங்களை வந்து ரொம்ப கண்குத்தி பாம்பாக இருந்து கவனமாக வந்து அதை பராமரிப்பு பண்ணி நீர் கொடுத்து உரம் கொடுத்து மருந்து அடித்து எல்லாத்தையும் பராமரிப்பு பண்ணி கடைசியில் வந்து நந்தவனத்தை ஆண்டி கூத்தாடி போட்டு உடைச்சாண்டுன்னு சொன்ன மாதிரி கடைசியில் பழங்களை நம்ம கெட்டு போக விடக்கூடாது. பழங்களை அறுவடை பண்ணும்போது கூடுமான வரைக்கும் அதை வந்து மரத்துலேருந்து பொத்து பொத்துன்னு மேலேருந்து உளுக்கி கீழே கொட்டி வைக்கிறது, அந்த மாதிரி பழைய காலத்து முறைகளை தவிர்த்து கூடுமான வரைக்கும் பழங்களை வந்து கையாலையோ இல்லாட்டி அறுவடைக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட சில உபகரணங்களை கொண்டு பழங்களை வந்து மண்ணில் கீழே உழுகாமல் அடிபடாமல் வந்து அறுவடை பண்ணுறது ரொம்ப நல்லது முதல் விஷயம். அடுத்தபடியாக இந்த மாதிரி அறுவடை பண்ண பழங்களை வந்து நல்ல காற்றோட்டமான அறைகளில் வந்து கீழே தரைகளில் ஏதாவது ஒரு சாக்கோ வேறு ஏதாவது ஒரு துணி மாதிரி ஒரு இதை விரித்து அது மேலே வந்து வைக்கணும். பழங்கள் பறித்ததுக்கப்புறம் அந்த பழத்திலேருந்து வடியக்கூடிய அந்த பால் வந்து அந்த பழத்தினுடைய தோல் மேலே படாமல் அதை வந்து தலைகளாக முட்டைகள்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரேயில் வந்து அந்த பழங்களை தலைகளாக வைக்கும்போது அந்த காம்புலேருந்து வலியக்கூடிய அந்த பிசின் வந்து தோல் மேலே விழுகாமல் அப்படியே வெளியில் போயிடும். ஸோ இது வந்து என்னென்னா இந்த பின்னாடி இந்த மாதிரி தோல் மேலே விழக்கூடிய அந்த பிசின் வந்து ஒரு சில நோய் தொற்றுகளுக்கு காரணமாகும். அதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்புறம் இந்த பழங்கள் வந்து பூக்கள் தோன்றி பழங்கள் முதிர்ந்து வரக்கூடிய ஒரு பருவம் வரை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வரைக்கும் நிறைய பூச்சி பூஞ்சானங்கள் உள்ளே அடைஞ்சிருக்கும். அதனால் வந்து சில லேட்டன்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய உள்ளே சில பூஞ்சானங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பூஞ்சானங்களை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு 50 டிகிரி உஷ்ணம் வரைக்கும் கொதிக்கப்பட்ட தண்ணீரில் வந்து சில நிமிடங்களில் வந்து அதை முக்கிய எடுக்கும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூஞ்சானங்கள் இது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான முறை. இதில் வந்து நம்ம எந்த மருந்து கொடுக்கறதில்ல, வெறும் ஒரு ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொதிநீரில் சில நிமிடங்கள் முக்கிய எடுக்கும்போது அந்த உள்ள இருக்கிற பூஞ்சானங்கள்லாம் கொல்லப்பட்டு பழங்கள் வந்து சுகாதாரமாக மாறும். இல்லாட்டி என்னாகும்னா பழங்கள் பழுக்கும் போது அந்த உள்ளே இருக்கிற பூஞ்சானங்களும் அதனாலேயே கூட சேர்ந்து வளர்ந்து பழங்கள் பழுக்கும் நேரத்தில் அது வந்து கரெக்டாக வெளிவரும். அந்த மாதிரி தான் இந்த ஆந்திரக்னோஸ்னு சொல்லக்கூடிய அந்த பறவைக்கு நோயெல்லாம் நிறைய மாம்பழங்களை பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை வந்து நம்ம சந்தைகளுக்கு அனுப்பும்போது அதுலேயும் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும். அதில் என்னென்னா இப்போ வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது, 2 மணி நேரத்தில் போயிடுன்னு சொன்னால் ஓரளவுக்கு பழுத்த பழங்களை வந்து நம்ம அந்த மாதிரி சந்தைகளுக்கு அனுப்பலாம். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் போகணும், 200 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னால் ரொம்ப காயாகவும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு லேச கலர் வந்திருக்க மாதிரி இருக்கக்கூடிய பழங்கள் வந்து அந்த மாதிரி தூரத்தில் இருக்கிற சந்தைகளுக்கு அனுப்பலாம். அதை வந்து நம்ம சந்தைகளை பொறுத்து நம்ம முடிவு பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி சந்தைகளுக்கு அனுப்பும்போது பொதுவாக நம்ம பார்க்கலாம் மாம்பழங்கள் எப்படி சந்தைக்கு வருதுன்னு, நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்க்கலாம் பூரா பழத்தை வந்து ஒரு ட்ரக்கில் அப்படியே மொத்தமாக கொட்டி அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு விஞ்ஞானம் அனுமதிக்காத ஒரு முறை. பழங்களை வந்து ஏகம் வண்டியில் கொட்டும்போது என்னங்கன்னா அந்த பழங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது பழங்கள் குலுங்கி 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 அடிபட்டு அடிபட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று உறாஞ்சி நிறைய டேமேஜ் ஆகும். கீழே இருக்கிற பழங்கள் முக்கியமாக ரொம்ப டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா கிரேட்ஸ் பால் பூத்துலலாம் கிரேட்ஸில் கொண்டு வந்து பால் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிரேட்ஸுகள்லாம் அடுக்கி வச்சு சேதம் இல்லாமல் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து நமக்கு வந்து பழங்கள் சேதம் இல்லாமல் நல்ல விதமாக பழுத்து மார்க்கெட்டில் போய் சேரும். அப்புறம் இன்னொரு விஷயம், பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு ஏற்கனவே நீங்கள் பேப்பர்லாம் படிக்கலாம் கார்பைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை யூஸ் பண்ணுறாங்க வியாபாரிகள், அதை வந்து தவிர்க்க வேண்டும். ஏன்னா அந்த கார்பைடுக்கு வந்து பழத்து மேலே போடும்போது அந்த கார்பைடு உருகி அதுலேருந்து அசிட்டிலின் ஒரு கேஸ் வருது, அசிட்டிலின் திரும்ப எத்திலின் தான் ரிலீஸ் பண்ணது. இருந்தாலும் அந்த பழத்தின் மேலே அதனுடைய கார்பைடு டெபாசிட் ஆகிறதுனால அது சாப்பிடும்போது நமக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட சில கோளாறுகள் வருது. அதுக்கு பதிலாக வந்து நம்ம விஞ்ஞான பூர்வமான முறையில் மூடிய அறைகளில் இந்த எத்திரல் மருந்தை வந்து நம்ம அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு உப்புடன் சேர்த்து அந்த ஆவியை கொண்டு நம்ம பழங்களை பழுக்க வச்சோம்னா நல்ல விஞ்ஞான பூர்வமான முறையில் பழுக்க வைக்கலாம். வியாபாரிகள் உழைப்பாளர்கள் உற்பத்தியாளர்கள் எல்லாருக்குமே இது வந்து நல்லது.
நன்றி சார். இதுவரைக்கும் மா சாகுபடியில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி நல்ல விளக்கங்கள் கொடுத்தீங்க. நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அவங்க சார்பிலையும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம். இதுவரை மா சாகுபடியில் பின்பற்றப்பட வேண்டிய உயர் தொழில்நுட்பங்கள் குறித்து நமக்கு விளக்கங்கள் கூறினார்